கதஸ்வார்த்தம் இமம் தேகம், கதஸ்வார்த்ததம் கதஸ்வார்த்தம் இமம் தேகம், விரக்தோ முக்த பந்தன அபிஜாத கதிர்ஜஹ்யா சபை தீர உதாஹ்ருத. கதஸ்வார்த்தம் இமம் தேகம் விரக்தோ முக்த பந்தன அபிஜாத கதிர்ஜஹ்யா சபை தீர உதாஹ்ருத. எல்லா கடமைகளிலிருந்தும் விடுபட்டு யாரும் அறியாத ஓரிடத்திற்கு சென்று அங்கு ஜடவுடல் பயனற்று போகும்போது அதை கைவிடுபவன் ஒருவனே தீரன் என்று அழைக்கப்படுவான். பொருளுரை: கௌடிய வைஷ்ணவ பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் சிறந்த பக்தருமான நரோத்தமதாஸ் தாகூர் பின்வருமாறு பாடியிருக்கின்றார். பகவானே, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக கழித்துவிட்டேன். மனித உடலை பற்றியிருந்தும் உன்னை நான் வழிபடவில்லையே. எனவே வேண்டுமென்றே நான் விஷம் குடித்தவனாக இருக்கின்றேன். அதாவது, பகவானுடைய பக்தி தொண்டை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவு இல்லை என்றால் வாழ்வுடைய கவலைகளும் துன்பங்களும் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. எனவே இத்தகைய பண்பாட்டற்ற செயல்களின் வாழ்க்கையை வீணடித்துவிட்டவன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இப்படி குடும்பம், சமூகம், நாடு என்ற எல்லா கடமைகளிலும் அவன் விடுபட்டவுடன் எங்கு எப்படி அவன் இறந்தான் என்பது ஒருவருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக யாரும் அறியாத ஓரிடத்தில் தன் உடலை அவன் விடுக்க வேண்டும். கோபத்திற்கு போதுவான காரணங்களிலிருந்தும் அதனால் கலங்காதவனே தீரனாவான். மனைவி மக்கள் அன்பான உறவு கொண்டிருப்பதால் வசதியான குடும்ப வாழ்க்கையில் ஒருவன் துறக்க முடியாமல் இருக்கலாம். இத்தகைய தேவையற்ற குடும்ப பாசத்தினால் தன்னுணர்வு பாதைகளுக்கு தடை இருக்கின்றது. இத்தகைய குடும்ப உறவை மறக்க முடிந்தவன் தீரன் அல்லது தைரியசாலி என்று அழைக்கப்படுகின்றான். ஆயினும் இந்த துறவு வாழ்க்கை ஏமாற்றமடைந்த பௌதிக வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டதாக இருக்கக்கூடாது. ஆனால் உண்மையான ஞானிகள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோரின் சகவாசத்தினால் மட்டுமே இத்தகைய துறவு வாழ்க்கையை ஒருவனால் உறுதிப்படுத்த முடியும். அத்தகைய சகவாசத்தினால் ஒருவன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார். உன்னதமான சேவையை பற்றி உணர்வை வெளிப்புறச் செய்வதால் பகவானின் திருவடிகளில் உண்மையான சரணடைய முடியும். தூய பகவத் பக்தரின் சகவாசத்தினால் மட்டுமே இது சாத்தியமாக மாறுகின்றது. இத்தகைய ஒரு தூய பக்தரான ஒரு சகோதரரை பெறும் வாய்ப்பு திருதராஷ்டிரனுக்கு கிடைத்திருந்தது. இத்தகைய சகவாசமே இத்தகைய தோல்வியடைந்த வாழ்க்கையிலிருந்து ஒருவன் முக்தி அடைவதற்கு காரணமாக மாறுகின்றது. ஓமஞ்ஞான தமிழாந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சத்சுரமிதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதுடைய இந்த 13வது அத்தியாயத்தில் திருதராஷ்டிரனுடைய வாழ்க்கை வரலாறு விவரிக்கப்படுகிறது. மகாத்மா புதுரனுடைய வாழ்க்கை வரலாறும் விவரிக்கப்படுகின்றது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் புதிரன் இரண்டு பேருமே சகோதரர்கள். ஆனால் வேறுபாடான மனோபாவனை உடையவர்கள். திருதராஷ்டிரன் வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்தே அயோக்கியத்தனமான பகவானுடைய பக்தி பாதைக்கு விரோதமான பகவானுடைய தாமரை பாதங்களில் கவர்ச்சி இல்லாத அரக்கர்களான கௌரவர்களான தன்னுடைய மகன்களான கௌரவர்கள் மீது பாசம் உள்ளவன். அப்ப கேட்கலாம், சொந்த மகன்கள் மேல பாசம் இருப்பதில் என்ன தப்பு? ஆனா பக்தி பாதையில் ஒருத்தன் முன்னேற வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் வைஷ்ணவனுடைய முதல் லட்சணம் ஸ்ரீ பகவான் சைதன்ய மகாபுருடன் சத்யராஜ்கான் என்ற பக்தரால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், வைஷ்ணவனுடைய முதல் லட்சணம் பக்தன் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு நபர் மீதும் பக்தன் இல்லாதவர்கள் மீது அவன் பசுவல் வைத்தே இருக்கவே கூடாது. அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார. திருதராஷ்டிரைய மைந்தர்கள் பகவானுடைய பாதார விந்தங்களுக்கு பக்தி பாதையில் ஆர்வமில்லாதவர்கள் காரணத்தால் திருதராஷ்டிரன் அவர்கள் மீது கொண்டிருந்த பற்றுதல் அவனுடைய வாழ்க்கையில அவனை மிகப்பெரிய தோல்வி பாதையில் சென்றடைய வைத்தது. காரணம், இந்த ஜீவனாரவன் இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு இந்த அபூர்வமான பாக்கியமான அருமையான மனித உடலை அடைகின்றான். இந்த மனித உடலில் மட்டும்தான் ஜீவனானவன் தன்னுடைய ஜீவனுக்கு தேவையான ஆதாரமான அந்த ஆனந்தமான அந்த விஷ்ணு பக்தியுடைய வைஷ்ணவ பக்தியுடைய கிருஷ்ண பக்தியுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் மனிதன் அடைய வேண்டிய விருப்பம். அதற்காகத்தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நவே நதேவது சுவார்த்த கதிங்கும் விஷ்ணு. ஜீவனுடைய இயல்பான இன்பம், அவனுடைய இயல்பான ஆர்வம், அவனுடைய இயல்பான வாழ்க்கையுடைய ஆதாரம் பகவான் விஷ்ணுடைய பாதார விந்தங்களில் இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஜீவனானவன் பகவானுடைய பகிரங்க சக்தியின் காரணமாக, மயக்கப்பட்டதன் காரணமாக, ஏமாற்றப்பட்டதன் காரணமாக, கவரப்பட்டதன் காரணமாக இந்த பௌதீக உலகத்தில் விதவிதமான ஜீவராசிகளில் புறப்படுத்த மீண்டும் 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 பகவானுடைய பாதார விந்தங்களை மறந்த துரதிருஷ்டசாலியாக இருக்கான். அப்படிப்பட்ட ஜீவனானவன் பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பின்பு இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நேரத்தில் மனித வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த கிருஷ்ண பக்தியுடைய அந்த ஆனந்தத்தை அமிர்தத்தை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சம்சித்தில் ஹரிதோஷனம் அவன் உண்மையிலேயே வந்து உண்மையான ஆனந்தத்தையும் அமைதியையும் அவனால் வந்து அனுபவிக்க முடியும். சோ அதற்காக இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக திருதராஷ்டிரன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஜீவன்கள் இந்த மனித வாழ்க்கையை அந்த உயர்ந்த குறிக்கோளுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த உலக வாழ்க்கையை இந்த உலகாதியமான இன்பங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலையை நாம் கண்கூடாக வந்து காண்கின்றோம். அதான் மனித வாழ்க்கையில் இரண்டு விதமான மனிதர்கள் இருப்பதாக பகவத்கீதையில் பகவான் சொல்றார், பத்ம புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படையான முறையில் மனிதர்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஒரே போல தோற்றம் அடிக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கங்களை, குறிக்கோள்களை அடிப்படையாக வைத்து மனிதர்கள் மனிதர்கள் பலவிதமான ஜாதிகள் சொல்றாங்க. இன்னும் இரண்டு விதமான ஜாதியாக அவர்களை பிரிச்சிடலாம். துவா இமோ சொர்க்கலோகே தெய்வ ஆசூர ஏவச்ச. இரண்டு விதமான நபர்கள் மனித உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் தேவர் குணமுடையவர்கள், மற்றவர்கள் அரக்கர் குணமுடையவர்கள். தேவர்கள் யார், அரக்கர்கள் யார், எப்படி வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பது? தமிழ்நாட்டில் தேவர்கள் ஒரு ஜாதியே இருக்குது. தேவர் யார், அரக்கர் யார் அப்படிங்கிற மிக எளிமையான முறையில் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளுக்கு பாடபுஸ்தகத்தில் தேவர்கள் யார், அரக்கர்கள் யாருங்கிறது வித்தியாசம் காமிப்பதற்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராமாயணம் காமிக்ஸ் புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அரக்கர்களுக்கெல்லாம் கொம்பு நினைச்சிருக்க மாதிரி, வாய் பல்லெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி, அல்லது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமான தோற்றம் உள்ள மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்தூல உடலை அடிப்படையாக வைத்து தேவன் யார், அரக்கன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நல்ல அழகான கலர் உடையவர்கள், பார்ப்பதற்கு அழகானவர்கள்லாம் தேவர்களா? எல்லா சினிமா நடிகர்களும் கண்டிப்பாக தேவகுணம் உடையவர்களாக இருக்கணும். எல்லா சினிமா நடிகைகளும் தேவதைகளாக இருக்கணும். உண்மை அதல்ல. இது உன்னுடைய சூக்ஷ்ம உடலை அடிப்படையாக வைத்தது, உன்னுடைய ஆத்மாவுடைய உணர்வுகளை அடிப்படையாக வைத்த விஷயம். ஒரு மனிதனை இந்த கால கட்டமட்டத்தில் மக்களுக்கு நாகரீகம்னா என்னங்கிறது தெரியாததன் காரணமாக வெளிப்படையான தோற்றத்தை அடிப்படையாக வைத்து நாகரீகமானவனா நாகரீகமற்றவனான் கணிக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை இருக்கு. பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா எந்த ஒரு சுதரனும் இஸ் எ ஜென்டில்மேன் சமுதாயத்தில். கோட் ஷர்ட் போட்டிருந்தா எந்த ஒரு நபரும் ஜென்டில்மேன். ஆனா உண்மை அல்ல. துவோயும புருஷலோகே தெய்வ ஆசூரையே வச்ச. ரெண்டு விதமான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. விஷ்ணு பக்தோ ஸ்மிருதோ தெய்வ. யாருக்கெல்லாம் விஷ்ணு பக்தியில ஆர்வம் அறிகின்றதோ அவர்கள்லாம் தேவகுணம் உடையவர்கள். எந்த ஒரு நபனுக்கு விஷ்ணு பக்தியில ஆர்வம் வரலையோ அவன் வெளிப்படையாக மனித கொண்டாட்டத்தில் எவ்வளவோ மிகச்சிறந்த நபராக கூட இருக்கலாம், மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக கூட இருக்கலாம், மிகச்சிறந்த ஞானியாக கூட இருக்கலாம், கர்ணனை போல மிகச்சிறந்த கொடை உள்ளதாக கூட இருக்கலாம். ஆனால் தத்துவ ரீதியில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆழமான முறையில் பார்க்க போனோமானால் விஷ்ணுடைய பாதார விந்தங்கள் மீது ஒரு மனிதனுக்கு மனித ஜாதியில் கவர்ச்சி வரவில்லை என்றால் கண்டிப்பாக அவன் வந்து அரக்கர்கள் இனத்தை சார்ந்தவன், அரக்கர்களுடைய குணத்தை சார்ந்தவன். அவன் நம்முடைய குடும்பத்தை ஒரே சில நேரங்களில் ஒரே குடும்பத்தில் ஒரு தேவ குணமுடையவனும் இருக்கலாம், அரக்கர்கள் குணமுடையவனும் இருக்கலாம். சில நம்மளே நம்ம குடும்பங்களே பார்க்கிறோம், சில நபர்கள் பக்தர்களாக மாறியிருந்தோம், சில நபர்கள் பக்தராக மாறல. தாய் தந்தையர் பக்தராக இருப்பாங்க, குழந்தை பக்தராக இருக்க மாட்டான். குழந்தை பக்தராக இருப்பான், தாய் தந்தையர் பக்தராக இருக்க மாட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதம் உதாரணமாக வந்து பார்க்கிறோம், தீனதேவர்களுடைய பிரசரிக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் உதாரணத்தை பார்க்கிறோம், ஹிரண்யகசிபு பகவானுடைய விரோதி, துவேசி. ஆனா பிரகலாதன் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தன். சில குடும்பங்கள்ல பார்க்கலாம், உதாரணமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் அதிகமாக உதாரணம் காமிப்பது கிடையாது, வடஇந்தியாவில் வாழ்ந்த பெண் பக்தை, கிருஷ்ண பக்தை மீராபாய் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தை. நான் அவருடைய இல்லத்தில் உள்ளவர்கள் யாருமே பகவானுடைய பக்தர்கள் கிடையாது. அப்ப இது ஒருத்தருடைய தனிப்பட்ட மனோபாவனையை பொறுத்தது, அவனுடைய ஆன்மீக உணர்வுகளை பொறுத்தது. விஷயம் என்னவென்றால், தேவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தேர்ந்தவர்கள், புத்திசாலிகள். அரக்கர்கள் அதற்கு மாறாக இந்த மனித வாழ்க்கை பகவானுடைய பக்திக்கு பயன்படக்கூடியதுங்கிற விஷயத்தை தெரியாமல் மயக்கத்தாலும் தமோ குணத்தாலும் கவரப்பட்டு உலக இன்பம்ங்கிற விஷத்தை வந்து குடிக்கக்கூடியவர்கள். அதான் விஷயம். அதான் இங்க நரோத்தமதாஸ் அவருடைய பாடத ஸ்ரீல பிரபாதர் பொருளுரையில் முதல்ல மேற்கோள் காமிச்சிருக்கிறார். மனிதனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு விதமான குறிக்கோள் தான் இருக்க முடியும். ஒன்னு கிருஷ்ணரை அல்லது விஷ்ணு பக்தனை சந்தோஷிப்பது, சந்தோஷப்படுத்துவது, அந்த பக்தியில ஆனந்தமான சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுவது. பகவானுடைய சந்தோஷத்துல சந்தோஷத்தை காண்பவனுடைய பெயர் பக்தன். ஆச்சாரியனுடைய குருவுடைய சந்தோஷத்துல தசு சந்தோஷத்தை அடையக்கூடியவன் பக்தன். அது உண்மையிலே ஆன்மா அடையக்கூடிய சந்தோஷம், உள்ளூர அடையக்கூடிய சந்தோஷம், நிரந்தரமான ஒரு ஆனந்தம், நித்தியமான ஒரு ஆனந்தம், தினசரி வாழ்க்கையில வளரக்கூடிய ஒரு ஆனந்தம். இல்லது மனிதர்களுக்கு பெரும்பான்மையான மனிதர்களைப் போல இரண்டாவது ஒரு குறிக்கோள் இருக்க முடியும், புலன் இன்பம். புலன் நுகர்ச்சியின் மூலமாக, இனக்கவர்ச்சியின் மூலமாக உலகாதியமான இன்பங்களை அடையலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உள்ளவனாக மனிதன் இருக்கலாம். உலகத்தில் மனிதன் ரெண்டு விதமான குறிக்கோள் உள்ளவன் தான் இருக்கும். மக்களுக்கு பல நேரங்களில் கேட்கிறாங்க, பிரபு அந்த நாட்டில் ஆட்கள் எப்படி இருப்பாங்க? ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். அடிப்படையான வாழ்க்கையுடைய மனோபாவனை இதே தான். தேகபத்ரி கலத்ராதிசு ஆத்மசைன சசத்தபி தேசாம் பிரமதோ நிதனம் பஷ்யன் அபின பஷ்யதி. உலகத்தில் மனித வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், எல்லா இடங்களிலையும் காலையில் எந்திரித்த உடனே உணவு எங்கே, உடை எங்கே, உறக்கம் எங்கே, என்னுடைய அழகான வருங்கால மனைவி எங்கே, என்னுடைய அழகான வருங்கால கணவன் எங்கே, இனக்கவர்ச்சி இன்பம் எங்கே, வீடு எங்கே, மனைவி எங்கே, மக்கள் எங்கே, கார் எங்கே, பங்களா எங்கே, இதை குறிக்கோளாக வைத்து மிருகங்களை மாதிரி அலைவது பேர் தான் மனித வாழ்க்கை. எல்லா பக்கம் இதுதான் எண்ணம், வீடு எங்க இருக்கும், கார் எங்க இருக்கும், பங்களா எங்க இருக்கும், உலகத்தில் இனக்கவர்ச்சி இன்பம் எங்க கிடைக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்து எங்க கிடைக்கும், அல்லது என்னுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா, என்னுடைய மனைவிகள் நல்லா இருப்பாங்களா, என்னுடைய பேரன் பேத்தி நல்லா இருக்குமா, சமுதாயத்தில் எனக்கு பெயர் கிடைக்குமா, இன்னும் உலக இன்பம் கிடைக்குமா, இதுதான் மனித வாழ்க்கை. எல்லா பக்கம் இதுதான் உலக இன்பத்தை அடிப்படையாக வைத்து அதை குறிக்கோளாக போவது தான் மனித வாழ்க்கை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இது மனித வாழ்க்கை கிடையாது. காரணம், மனித வாழ்க்கை என்பது மிக உயர்ந்த மற்றொரு குறிக்கோளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் ஒன்றை இருக்கலாம், தவறு கிடையாது. உண்பது என்பது உடலுக்கு தேவையான ஒரு இயல்பான விஷயம், உறங்குவது என்பது உடலுக்கு தேவையான ஒரு விஷயம், இனக்கவர்ச்சி ஆசை கூட உடலுக்கு தேவையான அடிப்படையான விஷயம். இதை அடைவதற்கு உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது போதுமான அளவிற்கு. விஷயம் என்னவென்றால், இது மட்டும்தான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள், இதுதான் மனித வாழ்க்கையோட இறுதியான குறிக்கோள் என்று தெரியும் பொழுது உனக்கும் மிருகத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாதான் விஷயம். இது இருக்கலாம், தவறு கிடையாது, போதுமான அளவிற்கு, தேவையான அளவிற்கு, அடிப்படையான அளவிற்கு இருக்கலாம். ஆனா இந்த அடிப்படையான இன்பங்களை நுகர்ந்து கொண்டு உடலை சரியான முறையில் பராமரித்துக் கொண்டு அதை அடிப்படையாக வைத்து மற்றொரு ஒரு உயர்ந்த இன்பத்திற்கு, கிருஷ்ண பக்தி இன்பத்தை அடைவதற்கு பாடுபடக்கூடியவனாக மனிதன் இருக்க வேண்டும். அவனுடைய பேர் தான் தீரன், உத்தமன், மகாத்மா, ஞானி. பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதர்லபக. அந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டு கிருஷ்ணன் தான் என்னுடைய உண்மையான தந்தை, அவருடைய பாதார விதங்களில் சரணாகதி அடைந்து பக்தி செய்வதுதான் என்னுடைய ஆன்ம சந்தோஷத்துக்கான ஒரே விஷயங்கிறத புரிந்து கொண்டவன் ஞானி, மகாத்மா. அது புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல், அதை புரிந்து கொண்டதுனால, தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல், புரிந்து கொண்டதுனால உடனடியாக அவன் செயலில் ஈடுபடுதான். என்ன செயலில் ஈடுபடுதான்? மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரதக பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதி மவியம். உடனடியாக பகவானுடைய பக்தி சேவையில தன்னுடைய சக்தியையோ, தன்னுடைய தனத்தையோ, தன்னுடைய நேரத்தையோ, தன்னுடைய சிந்தனையோ செலவழிக்கின்றான் பகவானுடைய பக்தன். இதுதான் பகவானுடைய பக்தர்களுடைய வாழ்க்கை. அப்ப இந்த திருதராஷ்டிரனுடைய வாழ்க்கையை விவரிக்கப்பட்டிருக்கு. புலன் இன்பத்துடைய இயல்பு என்னன்னா, இந்த உலகத்துல புலன் இன்பம் உனக்கு தொடக்கத்துல ஒரு இன்பத்தை கொடுப்பதை போல தோற்றம் அளிக்கு, ஆனா உண்மையில அது இன்பம் இல்ல. பாலைவனத்தில் உள்ள காணல் நீர் அதுக்கு உதாரணமாக சொல்லப்படுது. பாலைவனத்திலேயோ அல்லது நல்ல தாரோட்டில் கூட நம்ம வெயில் நேரத்தில் பயணம் சொல்லும்போது தூரத்தில் நீர் இருப்பது போல தோற்றம் அளிக்கு, அங்க நீர் இருக்குங்கிற எண்ணத்தில் உன்னுடைய தாக சாந்தி நீ அடையலாம் சொல்லி அங்க போய் அந்த நீர் எடுத்து நீ குடிக்க முடியாது. நீர் எடுத்து குடிக்கணும் நீ ஆசைப்பட்டா அங்க உண்மையில் என்ன இல்லை, நீர் இல்லை. அதுபோல இந்த உலகாரியமான எல்லா விஷயங்கள்லையும் உனக்கு ஒரு இன்பத்தை இருப்பதை போல, அதான் பகவானுடைய பகிரங்க சக்தியுடைய வேலை. ஜீவன் பகவானுக்கு பக்தி செய்ய விருப்பப்படாததுனால, பகவானை ஏமாற்றுவதனால அந்த பகிரங்க சக்தி பகவானுடைய சேவையாக இருந்து இவன் அவ ஏமாற்றுறா. நீ பகவானை ஏமாற்றுற, உடனே பகவான் வந்து உன்னை ஏமாற்றுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யறார். ஆனா ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, என்ன நீ ஏமாத்தனா, நீ என்ன ஏமாத்தல, உன் தலையில நீயே மண்ணாடி போடுறது அப்படிவாங்க. நம்ம தலையில மண்ணாடி போட்டா அப்படி இருக்கும், நம்ம தலை நாசமாகும். அதுபோல கிருஷ்ணர் ஏமாத்தினால கிருஷ்ணருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு யாருக்கு, ஜீவனுக்கு, நமக்கு. அப்ப பகவானை நீ ஏமாற்றக்கூடிய நேரத்துல அந்த மாயாசக்தி அது போன்ற ஒரு ஏற்பாட்டை பகவானுடைய விருப்பத்தால செய்து ஜீவனை வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை, தவறான ஒரு ஞானத்தை, அல்லது தவறான ஞானம்னா அஞ்ஞானத்தை அவனுக்கு கொடுக்கும். இந்த அஞ்ஞானத்துடைய இயல்பு என்னன்னா, சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயத்தை, இன்பம் அளிக்காத ஒரு வஸ்துவை உனக்கு இன்பம் அளிப்பது போல தோற்றம் அளிக்க வைக்கும். நம்ம குழந்தையிலிருந்தே பார்த்துக்கலாம், பல விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். குழந்தையா இருக்கும்போது அம்மா பட்ட சண்டை போட்டு எனக்கு ஹெட்லெஸ் சைக்கிள் வேணும்னு சொல்லி கேட்டிருப்போம், அட்டம் பிடிச்சிருப்போம். அந்த நேரத்தில் 800 ரூபா 900 ரூபா இருக்கும் அந்த சைக்கிள். சைக்கிளை வாங்கி 1 மாசம் 2 மாசம் ஓட்டுறது ஒரு முக்கியம் என்ன பாரு. டேப் ரிகார்டு மோகம் வந்தது, ஜப்பான் சோனிய கம்பெனி டேப் ரிகார்டு இறக்கணும் 85 88ல. ஒண்ணு எனக்கு டேப் ரிகார்டு வாங்கணும், டேப் ரிகார்டு வாங்கணும், டேப் ரிகார்டு வாங்கணும். அந்த கேசட்டை வாங்கிட்டு போறது, குர்பானி பாட்டு போட்டு பாக்குறது, ஏக் துக்கி ஜெலி பாட்டு போடுறது, காதல் ஓவியம் பாட்டு போடுறது, எல்லாம் போட்டு பாக்குறது பாக்குறது. பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு இதுல என்ன பாருங்க, அடுத்த டிவி, எல்லா வீட்லயும் டிவி வந்தது. டிவி ஒரு சேனல், ரெண்டு சேனல், ஆகாசவாணி, அப்புறம் வந்து இலங்கையிலிருந்து ஒரு தூர்தர்ஷன், பாட்டுக்கு பாட்டு, அதை உட்காந்து மக்கள் பார்த்தாங்க. இதுல என்ன பாருங்க, வெள்ளூர் கிராமத்த பஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பஸ்லயும் வந்து சின்னத்திரை, இல்லாத பஸ்ஸே கிடையாது, எல்லா பஸ்லயும் படம் எப்பொழுது ஓடிக்கொண்டே இருக்கும். பார்த்தாங்க மக்களுக்கு படம் பார்த்து பார்த்து முழுமையான போர் அடிச்சுட்டுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. உண்மை என்னன்னா, நீ இன்பம் கிடைக்கும்னு நினைச்ச போய் நினைச்ச, இன்பம் கொடுக்கல, அதனால எல்லாத்தையும் துறவிக்க போட்டாச்சு. எல்லா பஸ்லயும் அந்த டப்பா மட்டும் இருக்கும். நியூஸ் எந்த பொருள் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் நினைச்சியோ அதே பொருள் உன்னுடைய தொல்லைக்கு காரணமாக அமைகிறது. உண்மையா உண்மை இல்லையா? இதே விஷயம் தான். திருமணத்துக்கு முன்பு காதல் செய்யும் போது காதலையும் காதலியரையும் கேட்டீங்கன்னா இமயமலையே இடம் இருந்தா கூட அவங்களை நிறுத்த முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இல்ல பிரபு எனக்கு அவங்களை திருமணம் செஞ்சே ஆகணும். இதமா சொல்லுவாங்க, எனக்கு அவங்களை திருமணம் செஞ்சே ஆகணும். அது ஜாதியாவது மதமாவது இனமாவது அந்தஸ்தாவது எதுவுமே வேண்டாம். எந்த சக்தியும் எங்களுடைய காதலை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அதுக்கு சில நம்ம பகவத்கீதையில ஸ்ரீமத் பாகவதத்தில் கோட்டிங் காமிக்கிற மாதிரி உடனே சினிமா பாடல கோட்டிங் காமிப்பார். இந்த மாதிரிலாம் பாடல்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, சரி ஒரே சண்டை ப்ரோ, எப்படா வீட்டை விட்டு வெளியில போலான்றது. எந்த பொருள் உனக்கு இன்பத்தை கொடுக்கும்னு நினைச்சு இணக்க பரிசு, ஆண் நினைக்கிறா பெண்ணுடைய சங்கம் இன்பத்தை கொடுக்கும்னு நினைக்கிறான், பெண் நினைக்கிறாள் இந்த பௌதிக உலகத்துல ஆண்டைய சங்கம் இனக்கு இன்பத்தை கொடுக்கும்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் அந்த மாயையில வந்து ஒன்னு சேர்றாங்க. ஆனா மீண்டும் பாத்தீங்கன்னா, மீண்டும் அதே நபர்கள், எந்த நபர்கள் இதை நினைச்சாங்களோ அவங்களே நினைக்கிறாங்க. இது ஒரு தொல்லை. எனக்கு அவங்க வீட்டுக்காரங்க போயிருக்காரு, அதை தொல்லை வந்தான வரலாங்க. என்னப்பா மைண்ட், 10 மணி ஆச்சு வீட்டுக்கு போல, ஆனா வீட்டுக்கு போனா ஒரே தொல்லப்பா, கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்காந்துக்கலாம். பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து மது இருந்துறாங்க. வெள்ளூர்ல உள்ள எந்தெந்த முக்கியமான நபர்கள் உண்டோ அவ்வளவு பேர் எங்க இருட்டுல பாக்கலாம் காரு உள்ள. காரணம் 10 மணி வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இல்ல.
எந்த ஒரு கிரகஸ்தாசிரமம் இன்பத்தை கொடுக்கும்னு சொல்லி அவங்க வந்து திருமணம் செஞ்சாங்களோ, அதுல பல பேர் காதல் திருமணம் பண்ணியிருப்பான். வீடு அம்மா அப்பாவை எதிர்த்து மிக உற்சாகமான முறையில் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பான். 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் செலவழிச்சு திருமணத்தை செஞ்சிருப்பான். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறது கூட அவனுக்கு விருப்பம் கிடையாது. 10 மணிக்கு மது அருந்திய பின்பு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம அவங்க இல்லத்துக்கு செல்றாங்க தவிர, உண்மையில ஆனந்தத்துல திருப்தியில் அவங்க இல்லத்துக்கு செல்லல. இது மட்டுமல்ல, உலகத்துல எந்த ஒரு வசுவனாலும் நீங்க எடுத்துக்கிடுங்க, மாயையால மனிதன் நினைக்கின்றான் இந்த பொருளை எனக்கு கிடைச்சிட்டா நான் இன்பமுடையவனா மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அதற்காக பல கடுமையான முயற்சிகள்ல வந்து ஈடுபடுதான். உதாரணமா இந்திய வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, உலக வரலாற்றை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலத்துலலாம் வந்து ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரர்கள் வந்து மொத்த உலகத்தை வந்து பிடிச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு சொல்லி பெரும் முயற்சியோட ஈடுபட்டுருக்காங்க. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனீங்களாலும் சரி, அவங்க கட்டின கோட்டை இருக்கும், செயின்ட் தாமஸ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில, சூரத்துல மிகப்பெரிய கோட்டை, இலங்கையில திருகோணமலை, கொழும்பு, எல்லா இடங்கள்லையும் கோட்டை கோட்டை, எல்லா நாட்டையும் ஆட்சி பண்ணி கட்டுப்படுத்தி உலகாலயமான இன்பத்தை அணித்த இன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கடைசியில பார்த்தாங்க, இதெல்லாம் வேண்டாம்பா, எல்லாத்தையும் விட்டுரு, போய் லண்டனில் போய் அமைதியாக உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு. அதான் வாழ்க்கை. எந்த ஒரு நபர் எல்லாம் வேணும்னு நினைச்சானோ அவனே இதான் வேண்டாம்பா விட்டு. காரணம், பௌதீக பொருட்களுடைய புலனின்பத்துடைய இயல்பு அது. பகவான் சொல்ல, ஆதி அந்த பந்தத்து கவுந்தேயா, அதனுடைய இயல்பு அந்த மாதிரி. நீ நினைக்கின்றாய் அதை இன்பத்தை கொடுக்கும் நினைக்கின்றாய், ஆனா உண்மையில் அது உனக்கு இன்பத்தை கொடுக்காது. பல உதாரணங்கள் சொல்லலாம். கோடை காலத்துல பாத்தீங்கன்னா, சரி இங்க இருந்து எல்லாரும் ஊட்டிக்கு போறது, பிரபு வெள்ளூர்ல வெயில் ரொம்ப அடிக்கிறது, மலையில போய் சந்தோஷமா இருக்கலாம், ஊட்டிக்கு போகலாம். அங்க கேரளா இருந்து எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அங்கிருந்து கார், ஒரே மலையும் பச்சையும் பார்த்து வெறுப்பா இருக்குப்பா, கொஞ்சம் கீழே இறங்கி வறட்சியான பூமியை பார்க்கலாம். இவர் அந்த பக்கம் வரார், அவர் இந்த பக்கம் வரார். இது காலையில 9 மணிக்கு நீங்க வெள்ளூருக்கும் காட்பாடிக்கும் பாலாத்து பாலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து வெள்ளூரை பார்த்து கொஞ்சம் மக்கள், அங்க இருந்து பாத்தீங்கன்னா காட்பாடி வந்து கொஞ்சம் மக்கள். இவர் இங்க இருந்து வெள்ளூர்ல இன்பம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு போறார், நைட் அங்க படுத்து வர நபர்களாம் காட்பாடியில இன்பம் இருக்குப்பா, காந்தி நகர்ல இன்பம் இருக்கு, அங்க இருந்து இங்க வர. கடைசியில இன்பம் ரெண்டு பக்கம் இல்ல, மாயாதேவி உன்னை ஏமாத்துறாங்க. இதுதான் உலகாதிகமான வாழ்க்கை. காரணம், பகவான் பகவத்துக்குள்ள இன்பத்துக்கான அடிப்படையான ரகசியத்தை மிக வெளிப்படையான முறையில் சொல்றார். பீஸ் ஃபார்முலா, இட்ஸ் அ ஹாப்பினஸ் ஃபார்முலா. போக்தாராம் எங்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதும் சர்வபூதானா ஞாத்மா மாம் சாந்தி மரிச்சதி. இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள், பொருட்கள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமே என்னுடைய சொத்துக்கள். இப்ப இந்த சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நேரம், உன்னுடைய சக்தி, உன்னுடைய புத்தி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஆணவம் எல்லாமே என்னுடையது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பொருளை நான் அனுபவிக்கக்கூடிய எனக்கு தான் அதை அனுபவிக்கிறதுக்கு முழுமையான உரிமை இருக்குது. அதை அனுபவித்து சந்தோஷம் அடையக்கூடிய உரிமையும் அந்த இயல்பான தன்மையும் எனக்கு தான் இருக்கிறத தவிர, நீ உண்மையில் அதை அனுபவித்து சந்தோஷம் அடைய முடியாது. அதற்கு மாறாக அந்த பொருளை பக்தியில எனக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாகத்தான் உன்னால சந்தோஷம் அடைய முடியுமே தவிர, நீயாக ஏதேச்சியான முறையில சுதந்திரமான முறையில அதை அனுபவிக்கிறதுனால உன்னால வந்து சந்தோஷமாக இருக்கவே முடியாது. காரணம், அந்த வகையெல்லாம் ஸ்ரீல புரோபார் சொல்லார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுமே திருடர்கள். இல்லைங்க, நான் திருடன் இல்ல, நான் நேர்மையான முறையில வாழ்க்கை வாழ்றேன். இல்ல, பக்தனை தவிர எல்லாருமே திருடன். காரணம் வந்து பகவானுடைய சொத்துக்களை, ஐஸ்வர்யங்களை அவன் அனுபவித்து வாழணும்னு ஆசைப்படுதான், மகிழ்ச்சிகரமானவனாக மாறவே முடியாது. திருட்டு வாழ்க்கையை எதனால வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம்னா, திருடன் செல்வந்தனா கூட இருக்கலாம், பல திருடர்கள் நம்மளோட செல்வந்தர்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம் எதனால, எப்பவும் எப்பவும் தண்டனை இருமோ சொல்லி பய உணர்ச்சியிலே இருப்பான், எது நடந்துருமோ, எது நடந்துருமோ, எது நடந்துருமோ, எது நடந்துருமோ. சில பேர் களவாண்டு சாப்பிட்றவன பார்க்கலாம், ஹோட்டல்ல வந்து வெயிட்டர் வரும்னா அவசர அவசரமா களவாண்டு சாப்பிடுவாங்க. காரணம், உன்னுடைய சொத்து கிடையாது, நீ சாப்பிட முடியாது. அதுபோல எல்லாமே பகவானுடைய சொத்துக்கள், நீ திருடி சாப்பிட்றதால கண்டிப்பா இன்பமாக இருக்க முடியாது. பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது தான் இன்பமாக இருக்கணும். சோ அந்த வகையில் இங்க உதாரணம் பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த திருதராசருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படின்னா, திருதராஷ்டர் வந்து இந்த உலகாதியமான வாழ்க்கையில ரொம்ப பற்றுதல் உடையவராக மாறிட்டார். தன்னுடைய மகன்கள் வந்து பகவானுடைய பக்தி பாதைக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு தெரிந்தபடுத்திடும் கூட, கௌரவர்களுடைய உலகாதியமான இன்பங்களுக்காக எல்லா விதமான தவறான கொள்கைகளை வந்து அவர் கடைபிடித்தார். அதற்கு மாறாக பாண்டவர்கள் பகவானுடைய பக்தர்கள், பகவானுக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனோபாவனை உடையவர்கள், அவர்களுடைய பக்தி சேவைக்கோ அவர்களுடைய உரிமைகளுக்கோ எந்த விதமான ஒரு அனுமதியும் ஒரு அங்கீகாரமும் திருதராஷ்டிரர் வழங்கவில்லை வாழ்க்கை முழுவதும். உதாரணமாக ஒரு நாட்டுடைய அரசன் பிரஜா ஒரு நாட்டுடைய அரசன் சத்திரியன் அவன் பிரஜைகளை பகவானுடைய நாடு இது என்பதை புரிந்து கொண்டு இந்த பிரஜைகள் அனைவருமே பகவானுடைய புதல்வர்கள்ங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு வைஷ்ணவன் நாட்டுடைய அரசனாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக வைஷ்ணவன் நாட்டுடைய அரசனாக இருந்தான் என்றால் இந்த மக்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பகவானுடைய பாதார விந்தங்களை பார்த்து கொண்டு செல்லலாங்கிற அருமையான வாய்ப்புங்கிற முறையில நல்ல முறையில் நாட்டை ஆண்டான். இப்ப பாண்டவர்கள் உலகத்துக்கு அரசராக மாறணுங்கிற அவருடைய விருப்பம் வேற ஒரு காரணம் கிடையாது. பணத்தை அனுபவிப்பதோ பொருளை அனுபவிப்பதோ உலகாதியமான இன்பத்தை அனுபவிப்பதோ அவர்களுடைய குறிக்கோள் கிடையாது. கிருஷ்ணர் அவர்களுக்கு இட்ட கட்டளை உலகத்துடைய அரசராக வந்து மாறுவது. பகவானுடைய விருப்பம் தர்மர் வந்து உலகத்துக்கே அரசராக வந்து மாற்றுவது. காரணம், தர்மர் பகவானுடைய பக்தன்கிறதுனால அவர் நாட்டுடைய அரசனாக இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் உள்ள பிரஜைகள் அனைத்தையுமே வந்து கிருஷ்ண பக்தராக வந்து மாற்றுவார். அதுக்கு அனுகூலமான முறையில் நாட்டை வந்து அவர் ஆட்சி செய்வார். பகவானுடைய சட்டத்திட்டங்களின்படி பாகவதருடைய சட்டத்திட்டத்தின்படி நாட்டை வந்து ஆளுவார். அதனால்தான் அவர் உலகத்துக்கு அந்த அரசுங்கிற பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டாரே தவிர அவர் நம்மள மாதிரி நம்மளுடைய எம்எல்ஏ மாதிரியோ எம்பி மாதிரியோ முதலமைச்சர் மாதிரியோ ஓ முதலமைச்சரானா பணம் சம்பாதிக்கலாம் பொருள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து உலகாதியமாதி கிடையாது. இப்போ உள்ள முதலமைச்சர்கள் சொல்லலாம், எங்களுக்கு உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பொருள் சம்பாதிக்கிறதுக்கோ விருப்பம் இல்ல, எங்களுடைய இனத்துக்கு உழைக்கிறதுக்காக தான் நான் வந்து நாட்டுடைய அதிபதியாக வந்து மாறுறேன். அதுவும் தவறான கருத்து. நான் இந்தியாவுடைய நன்மைக்காக வந்து இந்தியாவுடைய முதல்வராக இந்தியாவுடைய பிரதமராக மாறுறேன், தமிழகத்துடைய நன்மைக்காக தமிழகத்துடைய முதல்வராக மாறுறேன், அதுவும் இனவாதம். காரணம், உலகத்துல ஜீவன் வந்து எந்த ஜாதியையும் சேர்ந்தவன் கிடையாது. ஜீவன் வந்து தமிழன் கிடையாது, இந்தியன் கிடையாது, அமெரிக்கன் கிடையாது, ரஷ்யன் கிடையாது, குரோஷியன் கிடையாது, போலந்துக்காரன் கிடையாது. ஜீவன் யாரு? உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புதல்வர்கள், மைந்தர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக உண்மையிலே நீ சுயநலம் இல்லாத அரசனாக இருந்தால் கூட அது கூட சுயநலம் தான், அஞ்ஞானத்தால் கவரப்பட்ட விஷயம்தான். அப்ப யுதிஷ்டிரன் வந்து உலகத்துக்கே அரசராக மாற வேண்டியது கிருஷ்ணனுடைய விருப்பம். அதுக்கு மாறாக கௌரவர்கள் வந்து உலகத்துக்கே அரசராக வந்து மாறுதாங்க தற்காலிகமான முறையில. இந்த தவறான கொள்கைக்கு வந்து திருதராஷ்டிரன் வந்து இவங்க தன்னுடைய சொந்த மகன்கள் அப்படிங்கிறதுனால முழுமையான முறையில் ஒத்துழைக்கின்றான். ஒத்துழைக்கிறது மட்டுமல்ல, இந்த பஞ்ச பாண்டவர்களை பக்தர்கள் அழிப்பதற்காக பலவிதமான திட்டங்களை வந்து தீட்டுறான். இதுதான் உலகத்தில் அரசியல் வாழ். அப்போ பாண்டவர்கள் நல்லவர்கள்னு தெரிந்தும் கூட அவர்களை கொல்வதற்காக சதித்திட்டம் தீட்டப்பட்டது. முதன்மையாக பீமன் வந்து குழந்தையாக இளைஞனாக இருக்கக்கூடிய நேரத்தில், சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உணவுல விஷம் கலக்கப்பட்டு ஆற்றுல வந்து மூழ்கடிக்கப்படுறான். இருந்தாலும் அவன் பகவானுடைய கருணையால தப்பிச்சிருதான். அப்புறம் ஒரு அரக்கு மாளிகை வந்து ஏற்பாடு செய்யப்படுது. அந்த அரக்கு மாளிகையில இரவுல வந்து பாண்டவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து தீ வைக்கப்படுது. அங்கேயும் வந்து பகவானுடைய கருணையார் அவர்கள் தப்பிச்சிருந்தாங்க. இதோட மிகப்பெரிய கொடுமை, திரௌபதி அந்த சபையில வந்து அவமானப்படுத்தப்படுதா. அங்க வந்து திருதராஷ்டிரன் நேர்மையான முறையில் அங்க வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஒரு ஐந்து பாண்டவர்களுடைய பத்தினியான திரௌபதி அங்க அவமானப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே வந்து இவ்வளவு மிகப்பெரிய முதியவரான சான்றோராக இருக்க வேண்டிய திருதராஷ்டிரர் தங்களுடைய தகன் மகன்களுடைய மிக முக்கியமாக துச்சாதனுடைய அயோக்கியத்தனமான செயலுக்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்காதது வந்து உண்மையிலே வந்து மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. திரௌபதி உண்மையில மகாபாரதத்தில் அந்த பகுதியை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அவள் வந்து உண்மையிலே வந்து அன்னைக்கு வந்து திருதராஷ்டிரன் போய் வந்து நீதிக்காக வந்து வேண்டாள். காரணம், அந்த இடத்துல தர்மம் வந்து மிக நுணுக்கமான முறையில் விவாதிக்கப்படுது. உதாரணமாக பாண்டவர்கள் வந்து திரௌபதியை வந்து சூதாட்டத்தில் வந்து இழக்கிறாங்க. சூதாட்டத்தில் திரௌபதியை பாண்டவர்களை இழப்பதற்கு முன்னால அவர்கள் முதல்ல ஒவ்வொருத்தரையா இழக்கிறாங்க. முதல்ல அர்ஜுனன் இழக்கிறார், பீமன் இழக்கிறார், நகுலன் இழக்கிறார், சகாதேவன் இழக்கிறார், கடைசியில தர்மர் வந்து தன்னை இழக்கிறார். இப்போ திரௌபதிய விவாதம் என்னன்னா, தன்னை இழந்த தர்மருக்கு மீண்டும் வந்து என்ன வந்து பந்தயமாக வைப்பதற்கு உண்மையிலே வந்து உரிமை இருக்கா இல்லைங்கிறையாவது முதல்ல நீ யோசிப்பார். உண்மையிலே உரிமை இருக்குங்கிற மாதிரி தர்மம் சொல்லிச்சு, மனுஷமையுடைய விதிமுறைகள் சொல்லிச்சுன்னா உண்மையிலே என்ன அவருடைய விருப்பத்தைப்படி எதுவும் பண்ணட்டும். முதல்ல அது மூலம் அலர்ந்து ஆலோசித்து மூல பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. ஆனால் அந்த விவாதத்துக்கு கூட ஆலோசனைக்கு கூட அங்க வந்து நேரம் ஒதுக்கப்படல, நேரம் ஒதுக்கப்படல. துச்சாதனன் கர்ணன், கொடை வள்ளல் கர்ணன், வெளிப்படையான முறையில் அவர் மிகப்பெரிய கொடை வள்ளல், ஆனா மிகப்பெரிய அரக்கன், பகவானுடைய பக்திக்கு விரோதமானவன். அவன் தான் அன்னைக்கு முதல் முதல்ல கட்டளையிடுறான் திரௌபதியை வந்து அவமானப்படுத்துறதுக்கு. சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுதே, மனு சமீதியில சொல்லப்படுதே, ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ ஒரு முதியவர்களோ எந்த காரணத்தை முன்னிட்டும் கொல்லப்படக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. உண்மையிலே அவர்கள் தவறு செஞ்சிருந்தா கூட பகவத்கீதையில முதல் அத்தியாயத்திலே அர்ஜுனன் வந்து அந்த ரூல்ஸ், அந்த மனுஷமியோட அந்த விதிமுறையை வந்து மேற்கோள் காமிச்சு பேசுறான். உண்மையிலே இவர்கள் பெரியவர்கள், உண்மையிலே இவர்கள் அநீதியாக நடந்திருந்தா கூட பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மதிப்பு கொடுக்கப்படணும். அதுதான் சாஸ்திரத்தில் பெண்களுக்கு மட்டும் தூக்குதல் நினைக்கிறார். பெண்கள் தாயாராக அன்னைக்கு சமுதாயத்தில் மதிக்கப்பட்டாங்க, பெண்களுக்கு முழுக்க முழுக்க மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். இப்போ ஒரு தவறு செய்த பெண்ணுக்கே மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் கூடிய நேரத்தில் பாண்டவர்களுடைய பத்தினியான சத்ரிய பெண், அரசனுடைய மனைவி, ஏழு விதமான தாய்கள்ல ஒருத்தர் ஜெகத் மாதா அவங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஆழமாக ஆராய்ச்சி செய்து போனவானால் அதான் ஸ்ரீமத் பாகவதத்துல சுகதேவ கோசாமி அந்த சபையை பற்றி சொல்றார், அசத் சபாயாம். அது உண்மையில சத் சபா கிடையாது, சாதுக்கள் இருந்த ஒரு சபை கிடையாது, உண்மையான சத்ரியர்கள் வாழ்ந்த அது ஒரு சபை கிடையாது, அரக்கர்கள் வாழ்ந்த சபை. அந்த அரக்கர்களுடைய சபையில துரோபதி அவமானப்படுத்தப்படுதா, பகவானுடைய பக்தியை அவமானப்படுத்தப்படுதா. ஆனா அரக்கர்களுடைய இயல்பான தன்மை இந்த பௌதிக உலகத்துல பக்தர்களுடைய பக்தி குணங்களை வந்து என்னைக்குமே நாசம் செய்ய முயற்சி பண்ணுவது அரக்கர்களுடைய குணம். உதாரணம் நம்மளுடைய வீட்டிலே பார்க்கலாம், செல்ல மகன் சிகரெட் குடிச்சா அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அன்னைக்கு தான் உட்காந்து ஒரு மாலை பண்ணிருப்பான், ஜோம் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு காரியமா, நீ பண்ண வேண்டிய காரியமா, வயசு போயேன், இந்த மாலயத்துக்கு துறப்படும் துறப்படும், எதுக்கு அது பக்தி பண்ற, எடுத்து அது வந்து என்ன, பெண்களை கவர்றதுக்காக கையில கங்கணம் போட்டு காலேஜுக்கு போவான், காதுல கடுக்கம் போட்டு போவான், அந்த தலைமுடி எப்படி வச்சுட்டு போவான், அன்னைக்கு தான் கட்டி மாலை போட்டிருப்பான். இது என்ன எடு 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 நோ கிடையாது, அரக்கர்களுடைய இயல்பான தன்மை உலகத்தில் பக்தியை கெடுப்பது. அது போல திரௌபதி அவமானப்படுத்த முயற்சி பண்ணப்படுது. ஆனா பௌதிக உலகத்தில் இது போன்ற உலகாதியமான வாதிகளுக்கு பலவிதமான வெளிப்படையான முறையில் பலவிதமான உதவிகள் இருக்கு, தற்காலிகமான உதவிகள், பணம் உதவி செய்து, பதவி உதவி செய்து, பொருளாதாரம் உதவி செய்து, அவனுடைய உடல் சக்தி வந்து உதவி செய்து, பக்தர்கள் கொஞ்சம் உடல் ரொம்ப சக்தி உள்ளவர்கள் கிடையாது, அவரை வந்து உலக சமுதாயம் அவனுக்கு உதவி செய்து, ஆனா பகவான் உதவி செய்யல. அதுக்கு மாறாக பகவானுடைய பக்தர்களுக்கு நிஷ்கிஞ்சனசிய பகவானுடைய பக்தர்கள் பௌதிகத்தில் ஒன்றும் மிகப்பெரிய சக்தி உள்ளவர்கள் கிடையாது. அதனால அன்னைக்கு திரௌபதியை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை வெளிப்படையான முறையில் பார்க்கும்போது. ஆனா வந்து பகவான் காப்பாற்றுறார். இப்ப உலகத்துல மீண்டும் உனக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு கொடுக்கப்படுது, நீ பகவானால பாதுகாக்கப்படணும்னு விரும்பப்படுறியா, இல்ல பகவானுடைய சொத்துக்களால பாதுகாக்கப்படணும்னு விரும்பப்படுறியா. பெரும்பான்மையான என்ன சொல்லுவான், ஆனா பக்தி செய்யும் போது எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வேண்டியிருக்கு, நம்மளுடைய மானத்தை இழக்கிறோம், நம்மளுடைய பதவிகளை இழக்கிறோம், நம்மளுடைய செல்வத்தை இழக்கிறோம், நம்முடைய உடல் வலிமையை இளமையை கிருஷ்ணருக்காக தியாகம் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டோம். அப்போ என்ன காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்போ பௌதிகவாதி இதை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை பகவான்காக. என்னப்பா பகவான்காக போய் நீங்க வந்து தானம் கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தை நீங்க போட்டு வச்சுடுங்கப்பா, எதிர்காலத்து உனக்கு உனக்கு உதவும். உன் குழந்தை எதுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற, உன் குழந்தை எதிர்காலத்து உனக்கு உதவுவா, உங்க அம்மா அப்பா விட்டு நீ எதுக்கு போற, உங்க அம்மா அப்பா தான் உனக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தணும், உன்னுடைய மனைவி விட்டு எதுக்கு போற, மனைவி தான் உனக்கு கஞ்சி ஊத்துவான், உன்னுடைய கணவன் எதுக்காக அவன் கணவன் தான் உனக்கு காப்பாற்றணும். சீதான் பௌதிகவாதியோட தர்க்கம், எதுக்கு அந்த வீட்டை கிருஷ்ணருக்கு தியாகம் பண்ண, நாளைக்கு நீ அருமையா அதுல வாழ்ந்திருக்கலாமே, எவ்வளவு காலம் வாழ்வ, அத பௌதிகவாதி யோசிக்க மாட்டான். சோ பக்தர்கள் துணிச்சலான முறையில பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க. இவர்கள் பகவானுக்காக தியாகம் பண்ணதுனால பகவான் அவர்களை காப்பாற்றுறாரு. அதற்கு மாறாக பௌதிகவாதி பகவான் மேல் நம்பிக்கை இல்லை, அஸ்திரத்த தானா புருஷா, அவன் எல்லா பிள்ளையும் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுறார். இந்த கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா தற்காலிகமான முறையில் இதெல்லாம் நான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி வர தோன்றும், இவருக்கு வந்து உண்மையிலே வந்து இன்பத்தை கொடுக்குற மாதிரி எல்லா விஷயங்களும் தோன்றும், உண்மையான பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் மாயாதேவி வந்து உண்மையிலே உண்மையான மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அது வந்து வயோதிகம், மரணம், நோய், பிறப்பு, இன்னும் பலவிதமான துன்பங்கள் இருக்கு. அந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து உன்னை வந்து பாதுகாக்காது. சில பேருக்கு வந்து குழந்தைகள் ஏராளமா இருக்கும், அப்புறம் ஒரு குழந்தை ஏராளமா நம்ம குடும்பம் பெருசாகிட்டே இருக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், என் குடும்பமே எனக்காக வந்துருக்கும் பிரபு சண்டை போடுறதுக்கு. ஆனா உண்மையான சில நேரம் மரணம் எப்படி வரும்னு தெரியாது, மரணம் வரும் நேரத்தில் எப்படி நம்ம மரணம் அடைவோம்னு சொல்ல முடியாது. நம்முடைய அழகு நம்மளை காப்பாற்றாது. ஓகே, சில நபர்கள் நினைக்கிறாங்க உடல் வலிமையை வந்து வளர்த்துட்டே இருக்கலாம். இப்ப இடியமன் செத்துக்கையும் செத்து சாகக்கூடாது, ஏன்னா அவர் உலகில உடல் வலிமை உள்ளவர், ஏன் செத்து போட்டார் அவரு, அவர் உடல் வலிமை உண்டை. மருத்துவர் இருக்கிறார், மருத்துவர் வரவங்கெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்கிறார், அவருக்கு மருத்துவம். சோ உண்மையிலே உலகத்துல உண்மையில ஆழமான முறை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னால் பக்தன் வந்து உண்மையிலே வந்து அறிவு உடையவர். காரணம், இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை எதுவுமே பாதுகாக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரமா பகவான் சரணாகதி அடைகிறானோ அவ்வளவு சீக்கிரமா வந்து சரணாகதி அடைகிறான். திருதராசன் நீங்க பாத்தீங்கன்னா பௌதிக வாழ்க்கையில இதான் நீ விஷயம், அவர் இவ்வளவு பாண்டவர்களுக்கு வந்து அபராதம் பண்றார், தன்னுடைய மகன்களுக்கு அநீதியான முறையில உதவி செய்கிறார். உதவி செய்த பிறகும் கூட மகாபாரத போர்க்களத்துல பாண்டவர்களை தவிர எல்லா கௌரவர்களுமே கௌரவர்களுக்கு உதவி செய்த எல்லா போர் வீரர்களுமே இறந்து போறாங்க. இப்போ போர்க்களத்துல அர்ஜுனன் இடையில ஒரு நேரம் கேட்கிறார், எனக்கு யுத்தம் பண்ண விருப்பம் இல்லை, இவரெல்லாம் கொல்ல விருப்பம் இல்லைங்கும் போது கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா என்னுடைய பக்திக்கு விரோதமானவர்கள், சரி என்னுடைய பக்தர்களுக்கு விரோதமானவர்களை நான் அழிக்கணும்னு மேறி முடிவு பண்ணும் போது இந்த விஷயத்துல நீ கருவியாக இருந்து மட்டும் செயல்படு. நிமித்த மாத்திரம் பவசாவிய சச்சின், நீ நிமித்த மாத்திரமாக இருந்து மட்டும் செயல்படு. நீ உண்மையிலேயே அப்படி நிமித்தமாக செயல்படலனா கூட இவர்கள் அழியாம இதுல ஒருத்தர் கூட வீட்டுக்கு திரும்பி போக மாட்டாங்க. காரணம், என்னுடைய பக்தியான குந்தி மகராணிக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அந்த மகாபாரத போர்க்களத்துல அவருடைய ஐந்து புதல்வர்களை தவிர ஒருத்தர் கூட வீட்டுக்கு திரும்பி போகவே முடியாது. பகவான் சொல்றார், பகவானால் வந்து ஒரு விஷயம் வந்து அழிக்கப்படணும் முடிவு கட்டக்கூடிய நேரத்தில் உண்மையிலே வந்து எந்த ஒரு நபரும் அவரை காப்பாற்ற முடியாது. காரணம், பகவான் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையுடைய, ஈவன் காடுங்கிற ஆங்கில வார்த்தையுடைய ஒரு பொருளே என்ன அப்படின்னா, ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மட்டுமல்ல டெஸ்ட்ராய். உபநிஷங்கள்ல பகவானை பற்றிய விளக்கம் வரக்கூடிய நேரத்தில் அந்த இறுதியான உண்மை, இந்த உலகத்தை வந்து தன்னுடைய சக்தியால் வந்து சிருஷ்டிக்கிறான், பரிபாலனம் செய்கிறான், தான் விருப்பப்பட்ட நேரத்தில் அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவனும் பகவான். அதனால அவர் அழிக்கக்கூடிய நேரத்தில் யாருமே காப்பாற்றப்பட முடியாது, அவர் அழிக்க விருப்பம் கொண்டார். சோ பகவானுடைய பக்தர்களை எப்பொழுதும் நித்தியமாக ரட்சிக்கக்கூடியவராக வந்திருக்கிறார். அப்ப விதுரன் பகவானுடைய பக்தனாக வந்து மாறிட்டான். எப்படி மாறுதான் அப்படின்னா, அந்த விஷயங்களை மட்டும் பேசலாம். இதே விதுரன் அவனுடைய சொந்த தம்பி தான், திருதராசனுடைய தம்பி. விதுரனுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக வந்து, அவன் வந்து உண்மையில வந்து பாண்டவர்களுக்கு உதவியாக வந்து பேசுறான் திருதராசன்ட்ட, அண்ணா நீ செய்யறதெல்லாம் தவறு, பாண்டவர்களும் நம்மளுடைய புதல்வர்கள் தான், காரணம் உன்னை நம்பி அவர் வந்து அவங்களுடைய அப்பா அவனை விட்டு போனார், அவர்களை அவர்களுக்கு இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு ஆட்சி புரியதுக்கு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே அங்கிருந்த கர்ணனும் சகுனியும் திருதராசனும் மிக ரொம்ப கோவப்படுறாங்க. யார் மேல? விதுரன் மேல கோவப்பட்டாங்க. அப்பா இவர் சொல்ற கேட்காதீங்க. அது மட்டும் இல்ல, விதுரனை பார்த்து கத்துறாங்க, எங்களுடைய வீட்டில் வளர்ந்த நாய் நீ, நீ எப்படி வந்து எங்களுடைய எதிரிகளுக்கு துணையாக வந்து இங்க வந்து பேசலாம் எங்களுடைய வீட்டில், அதனால வந்து இவ உன்னை வந்து அடித்து ரோட்ல தூக்கி போடுவோம் அப்படிங்கிறான். இது நம்மளாருக்கும் நடக்க போகுது. கண்டிப்பா நம்மளுடைய இல்லங்கள்ல வந்து நம்ம தங்கி இருக்கிறோம், நம்மளுடைய சாஸ்திரங்களை நம்ம எதுக்கு உதாரணமா சொல்லப்படுவோம்னா, காளமாட்டுக்கு உதாரணமா சொல்லப்படுவோம். காளமாடு வாழ்க்கை ஃபுல்லா வயல்ல போய் உழைக்கும், அவனுடைய எலும்புகள் பலமில்லாத நேரத்தில் வயோதிகமான நேரத்தில் வீட்டில் ஒரு முக்கில் கொட்டகையில் போட்டுருவாங்க. அது அந்த காலத்தில், இப்போ அடுத்த நாளே வேலை பேசி கேரளாவுக்கு அனுப்பிடுவாங்க லாரியில். அதுபோல ஆண்கள் வயதாக ஆக ஒரு ஆபீஸ் மாதிரி மினுக்க போவார், டூ டூ ஃப்ரண்ட் ஷர்ட்ல போவார், கார்ல போவார், பைக்ல போவார், மனைவி வந்து ஷூவை போட்டு விடுவாங்க, டிஷர்ட் போட்டு விடுவாங்க, கையில் ஒரு கோட், இங்கே ஒரு கோட்டா போவார். ரிட்டையர்ட் ஆகி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சரி மனைவியும் அது மாதிரிதான், அழகா இருக்கும்போது கணவன் வந்தனும் மதிப்பு கொடுப்பார். இந்த அம்மா நினைக்கிறாங்க உண்மையிலே இவரை அன்பு பண்றார், இவர் ஒன்னும் அன்பு பண்ணல, இளமையை அன்பு பண்றாருமா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க. எந்த ஒரு ஆணும் மூடன் கிடையாது. ஏன் பாட்டி மேல அவருக்கு காதல் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? பல பாட்டிகள் பாவம் பரிதாபமா இருக்கு, ரோட்ல நடக்க முடியாம அலையிறாங்க, பஸ்ல உட்கார முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன் அவரு மேல இவருக்கு இந்த இளைஞனுக்கு காதல் வர மாட்டேங்குது, அன்பு வர மாட்டேங்குது? குட்டி குட்டி சின்ன சின்ன மாலஜிகள் மட்டும் பஸ்ல பேக் எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு எந்திரிச்சு சீட் கொடுக்கறது, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, ஏன் இவருடைய அன்புல வந்து சுயநலம் இருக்கு? அந்த பெண்களுடைய அழகு குறைய குறைய, இளமையை குறைய குறைய, இவருடைய பெண்கள் மேல உள்ளவருடைய பாசம் காதல் வந்து குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க ஏகாந்தத்தை தான் உட்கார்ந்துருக்கணும். சோ இன்னைக்கு திருதராஷ்டிரனுக்கு வந்து அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு, உதிரநேசர் புரிஞ்சுக்கிட்டான். சோ பகவானுடைய விருப்பம் என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில போக சொல்லார், அவனுடைய பாதார பந்தங்கள்ல சரணாக அடைய சொன்னார். அதுக்கு மாறாக விஷ்ணுடைய பாதார பந்தங்கள் இது போன்ற பௌதிகமான வஸ்துக்களை போல தற்காலிகமான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் கிடையாது. இப்ப நாங்க அதை அனுபவிக்கிறோம், 20-25 வருஷமா முழு நேர பக்தனாக இருக்கிறதுனால அனுபவிக்கிறோம். நிரந்தரமான முறையில இன்பமாக வந்திருக்கலாம். உலகத்துல எந்த மூலை முடுக்கு நீ சென்றா கூட விஷ்ணுடைய பாதார விந்தங்கள்ல சரணாகதி அடைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதார விந்தங்கள் உனக்கு முழுமையான பாதுகாப்பும் முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். நீ ஏமாற்றப்படவே மாட்டேன். ஸ்ரீல புரோபாதங்கிறது வெறும் 20 ரூபாயோட அமெரிக்காவுக்கு போனார், அவர் ஏமாற்றப்படல. அதுக்கு மாறாக 20 கோடி ரூபாயை வந்து சம்பாரிச்சு உலகத்திலே வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு பக்தி செய்வதற்கு. காரணம் பகவானுடைய பாதாரந்தங்கள் இதுவரை தற்காலிகமாக அவனை ஏமாற்றாரு. பகவான் அப்படி சொல்ல மாட்டார், நம்முடைய இந்த ரொமான்டிக் காதல் மாதிரி பேச மாட்டார், உனக்கு வயசாகிட்டுமா இவன் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இப்படிலாம் பேச மாட்டார். நீ வயசான பக்தன்னா கூட அவனை நேசிப்பார், நீ அழகில்லாத பக்தன்னா கூட அவனை நேசிப்பார், நீ ஆணாக இருந்தா கூட நேசிப்பார், நீ பெண்ணாக இருந்தா கூட நேசிப்பார், நீ ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருந்தா கூட உன்னை நேசிப்பார் பகவான், நீ செல்வந்தமான குடும்பத்திலிருந்து வந்திருந்தா கூட பகவான் உன்னை நேசிப்பார், நீ துட்டு இல்லாத பக்தன்னா கூட நேசிப்பார், துட்டு இல்ல பக்தன்னா கூட நேசிப்பார், நீ கல்வி கேட்காத ஒண்ணு சாதாரண அரை கிருஷ்ணன் மட்டும் தான் சொல்ல தெரியும் அப்படி பக்தனை நேசிப்பார். உண்மையிலே வேதத்துல எல்லாத்தையும் பரீட்சை அடைஞ்சு ஒருங்க வந்து உட்கார்ந்து ஒருத்தன் வகுப்பு கொடுக்கிறான் அவனே நேசிப்பார். எல்லாரையும் சரிசமமாக நேசிக்கிறார் பகவான். அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மையுடையவர், தூய மனப்பான்மையுடையவர் பகவான். ஆனா மக்களுடைய துரதிருஷ்டம், அகோ பாக்கியம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல பல நேரங்கள்ல ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்துல பயன்படுத்தப்படுது, அதுக்கு மாறாக அகோ அபாக்கியம் மிகப்பெரிய துரதிருஷ்டம். மக்களுக்கு அந்த விஷ்ணு தான் நம்முடைய உண்மையான நண்பன்கிற விஷயத்தை தெரியாதவனாக மூடனாக இந்த உலகத்தில் அலைஞ்சிட்டு இருக்கான். அதான் வந்து துரதிருஷ்டம் துரதிருஷ்டம் துரதிருஷ்டம். சோ அப்ப உதிரன் வந்து மீண்டும் வெளியில போயிருவார், வீட்டை விட்டு வெளியில போயிருவார், வனத்துக்கு போயிருவார், மீன்ஸ் இந்தியாவுலாம் சுற்றுப்பயணம் பண்ணுவார். அப்ப வந்து ஒரு நேரம் வீட்டை விட்டு வெளியில சென்ற நபர் மீண்டும் திரும்பி வரக்கூடாது வீட்டுக்கு. ஆனா நானும் வீட்டுக்கு போறேன், இந்தியாவில் எல்லாரும் வீட்டுக்கு போறார். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த விஷயத்தை சொல்றோம். மீண்டும் விதரன் வீட்டுக்கு திரும்பி போறார். எதுக்கு திரும்பி போவார் அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்துடும், ஏப்பா இந்தியா ஃபுல்லா சுத்தி போன முடியாச்சுப்பா, அம்மா சமைச்ச புரோட்டா மாதிரி எந்த புரோட்டாங்க கிடைக்கலப்பா, அம்மா போட்ட இட்லி மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடைக்கலப்பா, தென்காசி இட்லி மாதிரி இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர் கிடையாது. அவர் மீண்டும் இல்லத்துக்கு திரும்பி சென்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திருதராசன் வந்து நம்ம வெளியில வந்து சந்தோஷமானவர்கள் பக்தியில ஆனந்தமானவர்கள் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மூடன் என்னுடைய அண்ணன் திருதராசனுக்கு தெரியலையே, அவனுடைய எல்லோரும் சகோதரர் அவனுடைய எல்லா மகன்களும் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கூட கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா, எந்த பாண்டவர்களுக்கு இவ்வளவு விரோதம் பண்ணானோ, எந்த திரௌபதிக்கு இவ்வளவு விரோதம் பண்ணானோ, இன்னைக்கு அந்த பாண்டவர்களுடைய வீட்டில் உட்கார்ந்து அந்த திரௌபதி கையால வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கிறான். இப்ப உலகன்பத்துக்காக மனிதன் வந்து எவ்வளவு வந்து கேவலமானவனாக வந்து மாறிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையில இருந்து அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்காக விதரன் அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்றார். ஆனா அந்த பிரச்சாரம் பலிச்சிருது. அடுத்த நாள் நீங்க காலையில பாப்பார், காலையில எதிர்ஷ்ட மகராஜர் வந்து, சரி அந்த காலத்துல கலாச்சாரத்தை பாருங்க, தர்மரும் பாண்டவர்களும் காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல வந்து உங்களுடைய பெரியப்பாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. காலை வந்து நமஸ்காரம் பண்றதுக்கு பாப்பாங்க. அன்னைக்கு வந்து திரௌபதி திருதராசனையும் காணாது, காந்தாரியும் காணாது. எங்க போனார் எங்க போனார், நீங்க பெரியப்பா எங்க போனார் எங்க போனார் தேடுவாங்க. அதுக்கு வந்து 4 மணிக்கு எல்லாம் தெரியும். நாடுகள் வந்து சொல்லுவார், கவலைப்படாத, உன்னுடைய பெரியப்பா சரியான ஞானத்துல ஒரு சரியான போக வேண்டிய இடத்துக்கு பெறுகிறார் அப்படின்னு. உடனே தன்னுடைய பெரியப்பாவை காப்பாற்றணும், பெரியவங்களை காப்பாற்றணுங்கிற இல்ல, அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்க நான் போகணும் பார். அப்போ நாடுகள் சொல்லுவார், நீ போனா கூட அவரை அடைய முடியாது, காரணம் இன்றைக்கு 3 நாள்ல அவர் வந்து என்ன பண்ணுவார், உடல்ல தீயை உண்டு பண்ணி அவர் அந்த தீயிலே வந்து இறந்து போயிடுவார். அதான் தீரன். இப்போ இல்ல கடைசி சின்ன விஷயம் மட்டும். அப்போ இன்னைக்கு பார்க்கலாம், பல பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய இஸ்கான கூட பார்க்கலாம், சில இளம் பக்தர்கள் உண்மையிலே குடும்ப வாழ்க்கையுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உடனே வந்து இது போல தீரனாக வனப்பிரஸ்தர்களாக மாற ஆசைப்படுவது சந்தோஷமான காரியம், அப்படி படணும் மனிதன். பட் அதே நேரத்தில் அந்த வனப்பிரச வாழ்க்கைக்கு இது போல தீரனாக தனிப்பட்ட முறையில கிருஷ்ணர் மட்டும் தன்னுடைய கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்கள்ல மட்டும் தன்னுடைய இதயத்துல ஏந்தி கிருஷ்ணனுடைய பாதுகாப்புல இது போல உலகத்தை முழுவதும் தன்னை வந்து அலைய வைக்கணும்னா இதுக்கு சில தகுதிகள் தேவை. அதை வந்து இந்த சாதனா பக்தி ஸ்தலத்துல வந்து வளர்த்துக்கணும். உதாரணமா ஒரு மனிதன் வந்து சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்படுறான், ஆசைப்படுறது நல்லதுதான், மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் சன்னியாசியா இந்த கவலை எல்லாம் பகவானை நினைச்சிட்டு போறது, அது வனப்பிரசன் ஆகணும்னு ஆசைப்படுறா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், மனித வாழ்க்கையில செய்ய வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீல புரோபாத பொருளர் சொல்றார், ஆனா பகவானுடைய பாதார வந்தங்கள்ல முழுமையான முறையில வந்து நம்மளை வந்து அர்ப்பணித்தோமானால்தான் அந்த அந்தரங்க சக்தியில முழுமையான முறையில் நம்மளை சரணாகதி அடைஞ்சாதான் அங்கேயுமே நம்மளால் என்ன இருக்க முடியும், அந்த ஆன்மீக வாழ்க்கையில நிலையானவனாக நித்தியமானவனாக வந்து இருக்க முடியும். இல்லாத பட்சம் என்ன ஆயிரும்னா கபட வைராக்கியம், எந்த வைராக்கியத்துல இருந்து பௌதிக வாழ்க்கையை வேண்டாங்கிற விரக்தியில இங்கிருந்து அங்க போனாரோ அங்கேயும் அவனுக்கு ஆன்மீக ஆனந்தம் முழுமையான முறையில கிடைக்கலாம், என்ன பண்ணிடுவார், மீண்டும் வந்து அவர் இல்லத்துக்கு திரும்பி வந்துடுவார். காரணம் வந்து அங்க அவரால் முழுமையாக இருக்க முடியல, இன்னும் இன கவர்ச்சி ஆசையார வந்து பாதிக்கப்படுறார். அப்ப நம்மளை போல இந்த தளத்துல உள்ளவங்க நம்ம வந்து இப்பவே வந்து அந்த தியாகத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணும் போது அதுக்கு தகுதியுடையவர்களாக நம்மளை வந்து மாற்றிக்கொள்ளணும். நம்ம இங்க முக்கியமாக சில புரோபாதத்துக்கு அந்த சிரவணம் கீர்த்தனங்கிற முறைய மிக சிரத்தையான முறையில பந்தச்சு அதை வந்து சரியானவர் நமக்கு சுவை கிடைத்து எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் கிருஷ்ணனுடைய பக்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து நான் வாழ முடியும் போது வந்து ஒரு மனிதன் வந்து முழுநேர பக்தனாக வந்து மாறதுக்கு ஆசைப்படணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் முழுநேர பக்தனாக இருக்கும்போது ஆக விருப்பம் வந்து ஒரு நாள் வந்து பஸ் ஏறும்போது அப்ப நான் அந்த கேள்வியை கேட்டேன், என்ன தைரியத்துல நான் வந்து வீட்டை எல்லாம் அம்மா அப்பாலத்தையும் விட்டு போறேன், என்ன எது காப்பாற்ற போகுது, ஏன்னா இஸ்கான்ல நான் சேரும் போது எனக்கு இஸ்கான்ல ஒரு ஆள் கூட தெரியாது, முகம் பரீட்சையுடைய நபர் கிடையாது, ஒருத்தர் கூட பழகினவர் கிடையாது, அன்னைக்கு இஸ்கான்ல வந்தோம் அன்னைக்கு சேர்ந்துட்டோம் அவ்வளவுதான். முதலே எந்த பக்தரும் தெரியாது, முதலே எவருடைய முகமும் தெரியாது, புரோபாதம் மட்டும் தெரியாது, யாருமே தெரியாது, பிரபலம் புஸ்தகம் மூலமா தெரியும் அவ்வளவுதான். இப்ப என்ன நான் கேள்வி கேட்டு பார்த்தேன், எந்த தைரியத்தில் நம்ம வந்து ஃபுல் டைம் ஆகிறோம், கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் இருக்க போறோம், எந்த தைரியத்தில் ஆகிறோம். அப்ப நான் அதுக்கு முன்னே எனக்கு பகவானுடைய புஸ்தகங்களை படிக்கிறதையும் யோகம் பண்றதுலையும் அவ்வளவு சுவை இருந்தது. இந்த 2 முறையும் வந்து நான் சரியான முறையில கடைபிடித்தனமானால் இஸ்கானியத்தில் நம்ம 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ற வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நஷ்டங்கள் வந்தாலும் சரி சூழ்நிலைகள் மாறினாலும் சரி இந்த சாதனா பக்தி முறை அது உண்மையான முறையில் கடைபிடிச்சோம்னா நம்மளை பாதுகாக்கணுங்கிற தைரியத்தில் இந்த 20 வருஷமா அந்த முறை நம்மளை காப்பாற்றவும் செய்யுது. மற்றபடி உண்மையிலே அந்த சாதனாபத்திலையும் சிரவணம் கீர்த்தனத்திலையும் பக்தியிலையும் உனக்கு உண்மையான சுவை கிடைக்கல, உண்மையிலே அந்த விஷயங்களை முழுமையான முறையில் புரிந்து கொள்ளனா நீ வந்து இதை துறவரம் பண்ணி வெளியில் வரும்போது உன்னால் என்ன பண்ண முடியாது, துறவரத்தை வந்து உன்னால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னும் கொஞ்ச காலம் நினச்சோட மைண்டு மீண்டும் வேலை பார்க்கும், ஓ இங்கே வந்துட்டோம் இது நல்லா இருக்கும், மீண்டும் இதே மாதிரி வாயா மாதிரி இது நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம், மீண்டும் இங்கே அது நல்லா இருக்குமோ. அதனால்தான் புரோபாத ஸ்ரீமத் பாகவதம் இந்த அத்தியாயத்தில் எழுதுறார், நல்ல விஷயம் பக்தர்களை வந்து முழுக்க 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 பகவான் தன் அர்ப்பணிகளும் விருப்பப்படுறது, அதுக்கு முன்னே தன்னை வந்து அந்த அளவுக்கு முழுமையான முறையில் சரணாகதி அடைவதற்கு தன்னை தயார்படுத்திக்கணும். காரணம் வந்து ஒருத்தன் வனப்பிரசனாகவோ சன்னியாசியாகவோ முழுநேர பக்தனாகவோ முழு பக்தனாகவோ மாறும்போது சமுதாயத்தில் பலவிதமான மான அவமானங்களை சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கிருஷ்ண பக்தி மட்டும் இருக்க போதும், எல்லா விதமான மான அவமானங்களுக்கு நான் அப்பாற்பட்டவனுங்கிற முறையில் அவனால் முடிக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து அவனால் வந்து பகவானுடைய பக்தனாக வந்து இருக்க முடியும், எல்லாம் வந்து மீண்டும் அவன் மகையால் பாதிக்கப்படுவான். அந்த பக்குவத்தை மனிதன் வளர்த்துக்கணும். கடைசியாக சொல்லப்போனா ஒரே ஒரு உதாரணம், யானை இருக்குன்னா யானை ரொம்ப புத்திசாலியான இருக்கும், அதை நீங்கள் ஆற்றுல எந்த பாலத்து பக்கம் உங்களுக்கு கூட்டு போனீங்கன்னா என்ன இருக்கோம்னா அந்த பாலத்தில் காலை வைக்கும்னு என்ன நடக்கும்னு என்ன பண்ணோம்னா இந்த முத காலை மட்டும் வைக்கும், சரி பார்க்கும் ஆட்டி பார்க்கும் பாலம் வந்து உறுதியாக இருக்கான்னு, அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தால் பாலத்தில் காலையே வைக்காது. சில மாதிரி நீ இங்கிருந்து பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக காலம் வைக்கும்னா உன்னுடைய ஸ்திரீ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துரு. அது வரைக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் கடைசியில் என்ன தேவைன்னா சாது சங்கம், அதுதான் ப்ரோபா கடைசியில் பொருளில் எழுதுறார். சாதனா பக்தி நிலையினையும் சாது சங்கத்தில் தான் அந்த உறுதியான தன்மையை வளர்க்க முடியும். நீ மறுபடியும் உள்ளுக்கு போகும்போதும் கூட அதான் பொதுவாக வனத்துக்கு போகணுங்கிறாங்க, பட் ப்ரோபா சொல்லார் வைஷ்ணவர்களுக்கு வந்து போகிறது வனம்னாக்க வந்து இமயமலையோ அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையோ கிடையாது, வனம்னா வைஷ்ணவருடைய சங்கம், விருந்தாவனத்தோட வைஷ்ணவர்கள் சங்கத்தில் போய் சேர்ந்துருது. அந்த சங்கத்தில் நீ வந்து உறுதியான முறையில் வாழ்ந்தீன்னா உன்னால் வந்து நிலையான முறை வந்து பக்தி பண்ண முடியும். அதான் சரி, நான் மாயா வந்து அவ்வளவு எளிதானது இல்லை, அவ்வளவு அதிர்ஷ்டவசமாக நம்ம பக்தி வைஷ்ணவர்கள் சங்கத்துக்கு வந்தபிறவும் கூட மாயோட இறுதியான கிளிக்கை தான் வைஷ்ணவ சங்கத்துல இருந்து உன எடுக்கிறது முயற்சி பண்ணும். அதுக்கு இறுதியில் ஒரே ஒரு உதாரணம், வைஷ்ணவர் சங்கத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நரசிம்மபுராணத்தில் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. வைஷ்ணவர் சங்கத்தில் சின்னத்தில் நமக்கு அப்படி சில சோதனைகள் கூட வரலாம். எப்படி வரலாம்னா ஒரு இரும்பு தூண், அந்த இரும்பு தூணில் நெருப்பு எரியுது, அந்த தூணை அவனை கட்டி பிடிச்சிட்டே உட்காந்துருக்க சொல்லாங்க. அப்போ நீ விடக்கூடாது. அந்த மாதிரி சோதனை இருந்தா கூட வைஷ்ணவ சங்கத்தில். அதுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் குலசேகர் ஆழ்வார். குலசேகர் ஆழ்வார்கிட்ட சொல்லுவாங்க, உங்க பக்தர்கள் தான் வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள நகையை வந்து திரிட்டாங்க, உங்க வீட்டில் உள்ள ராமருடைய விக்கிரகத்துடைய நகையை திரிட்டாங்க அப்படிம்பாங்க. அவர் சொல்லுவாங்க, எனக்கு வைஷ்ணவர் மேலே மட்டும் நம்பிக்கை இருக்கு, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிம்பார். இல்லை, இதுக்கு சோதனை அப்படிங்கும் போது அவர் குலசேகர் ஆழ்வார் சொல்லார், ஒரு மண் பானத்தில் உலகத்திலோட எல்லா விசப்பூமையும் அதை போட்டு கொண்டுவாங்க, அந்த விசப்பாம்பு உள்ளுக்கு வந்து அந்த குடுவை உள்ள தான் என் கையை விடுறேன், வைஷ்ணவன் இதை செஞ்சிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில கையை விடுறேன், என்னால் வைஷ்ணவ சங்கத்தை விடவே முடியாது, எனக்கு வைஷ்ணவ சங்கம் வேணும், நான் உள்ளுக்கு கையை விடுதேன்னு சொல்லி உள்ளுக்கு விடுவார். அவர் விசப்பாம்பு வந்து அவரை போட்டார். ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வேணும் வைஷ்ணவ சங்கத்தில் மனிதன். காரணம், நம்முடைய சாதனா பக்தி ஸ்டேஜில் வைஷ்ணவனும் பகவானும் வேற யாரும் கிடையாது. நமக்கு வந்து பகவான் தவிர வைஷ்ணவன் தான் முக்கியம். ஆனால் பகவான் டைம் நம்மகிட்ட பேசப்படுறது கிடையாது, என்ன ப்ரோ நீங்கள் எத்தனை டைம் சேண்டிங் பண்ணீங்க, நல்லா பிரசாதம் சாப்பிட்டீங்களா ப்ரோ, சோம்நாத் ஒரு நாள் வந்து நம்ம பக்தர் சங்கத்தில் இருக்க ப்ரோ, உங்கள் மனக்கவலை என்ன, கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்க போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சிதியல் இல்லை. அவர் உண்மையிலே நம்மகிட்ட கேட்கணும்னு நினச்சா அவர் வைஷ்ணவோட இதயத்தில் சொல்லி எப்போ ஏதோ கவலையில் இருக்கிறாருப்பா, கொஞ்சம் எதோ போய் பேசுன்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். நம்ம அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பக்தனாக இருக்கப்பா, என்ன ப்ரோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறீங்களா, மனம் நல்லா இருக்கீங்களா, யாரும் உங்களை திட்டாங்களா, அது பொருளாதார பிரச்சனையா, இல்லை உடம்பு சரியில்லையான்னு கேட்பார். அதை சாண்டிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணலையா, மங்களாரத்தை எந்திரிக்க முடியலையா கேட்பார். சதா விஷயம் கேள்வி, கண்டிப்பாக தீரன் தான் சொன்ன வச்சு அவன் பல தீரன் இருக்குது. தீரன்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேஜில் அவன் வந்து இந்த சிரவணம் கீர்த்தனத்தில் முழுமையான சுவையை அனுபவித்து அவன் வந்து உண்மையிலே ஒரு வனப்பிரசனாகவோ அல்லது சன்னியாசியாக மாறி போக போக அதில் ஆழமான முறையில் போகும்போது கடைசியில் அவன் பகவானை மட்டும் முழுமையான முறையில் ஒரு 80% 90% வாய்ப்பு இருக்கு. புரோபா சொல்லுவார் பொருளுறையில் எல்லாத்தையும் திறந்து தனிப்பட்ட வரல பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாக பக்தி செய்யக்கூடிய பக்தனுக்கு பகவானுடைய உலகத்துக்கு வரது 90% வாய்ப்பு இருக்குங்க. 90% அவன் பகவான் நினைச்சிருவான். ஆனால் சில நேரங்களில் அதில் கூட பகவான் நினைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணமாக பரத் மகாராஜ் அங்கேயும் கூட போய் சில நேரங்களில் தற்காலிகமாக மாயை பற்றி நினைச்சிடலாம். இருந்தால் கூட கவலை கிடையாது, மீண்டும் வந்து அவன் பகவான் அடைய நல்ல சந்தேகம் இல்லை. அதான் அவனுடைய பேர் நரோத்தமன், நரர்கள ஜீவன்கள உத்தமமான அப்படி வாழ்க்கை எடுத்துடணும். கடைசி போய் பகவானை மட்டும் நினைச்சு மரணம் அடையணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஒன்று உண்டு பண்ணிக்கணும். அது பிரம்மச்சாரிகள்லாம் பாக்கியசாரிகள், அவங்க எப்பவுமே அதை பயிற்சி பண்ணணும்.
பக்தனுடைய இது வந்து பகவானுடைய லோகத்துக்கு போறதுக்கு இந்த சிரவணம் கீர்த்தனம் இந்த அடுத்து இந்த ஸ்டேஜஸ் மட்டும் போகுமா, இல்ல அவன் வர்ணாசிரமங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் போகணும்.
வர்ணாசிரமத்தை ஓரளவு கடைபிடிக்கணும். முழுமையான முறையில் வர்ணாசிரமத்தை யாராலையும் வந்து கடைபிடிக்க முடியாது கலியுகத்தில். ஆனா ஓரளவு கடைபிடிக்கணும். காரணம், பகவானுடைய பக்தி கலாச்சாரத்தை பின்பற்றணும், வேத முறையை பின்பற்றணும். முக்கியமாக சிரவணம் கீர்த்தனத்தில் மிக சக்தி உள்ளவராக மாறணும். சிறில புரோபாதனத்துக்கு கொடுத்த நியமங்களை அடிப்படை நியமங்களை பங்கேற்று ரொம்ப உறுதியானவர்களாக வந்து மாறணும். இல்லை வர்ணாசிரமங்கிறது சில விதிமுறைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதில் மொத்தம் அப்படியே போக முடியாது. காரணம் வந்து ஒரு கணவன்கிற முறையில் ஒரு கணவனுடைய கடமை கண்டிப்பாக வந்து மனைவிக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை வந்து அடிப்படையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமையும் கூட. காரணம், இந்திய சமுதாயத்தில் வந்து பழைய காலத்துலாம் பிரம்மச்சரியர்கள் ஆகும்போது என்ன ஆயிரும்னா, யார் பிரம்மச்சரியான உடனே நோ ப்ராப்ளம். பட் இந்திய சமுதாயத்தில் பார்க்க வேண்டியிருக்குது ஓரளவுக்கு அவங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை வந்து மீன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு அவங்களால குடும்பத்தில் வந்து இவர் இல்லாமல் அவங்களை தன்னை பராமரிச்சுக்கிட முடியுமாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அவனுக்கு பிரம்மச்சரியத்தை நம்ம ரொம்ப பரிந்துரை பண்ணுறோம். அது மாதிரி இந்த காலத்தில் ஒரு இஸ்கான் பக்தரை வந்து வனப்பிரஸ்தாக மாற்றுவதற்கோ அல்லது சன்னியாசேகம் மாற்றுவதற்கோ அடிப்படையான விஷயங்கள்னா கண்டிப்பாக மாற வந்து அவர் வந்து பரிந்துரை செய்யப்படுதார், ஊக்குவிக்கப்படுதார். பட் அதே நேரத்தில் நீ சமுதாயம் வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்னைத்தானே பராமரிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்க்கப்பட வேண்டும். அதனால தான் மிக அடிப்படையான முறை குழந்தைகளை நம்ம பக்தராக மாத்தினா ரொம்ப நல்லது. காரணம், குழந்தைகளுக்கு தன்னுடைய அம்மா வந்து தீட்சை வாங்கினவங்கிறதுனால அவங்களை எப்படி பராமரிக்கணும், அவனும் பக்தனாக மாறியிருந்தா அவனுக்கு வந்து தன்னுடைய தாயாருடைய அருமையை வந்து அவனுக்கு தெரியும். இவங்க வந்து சாதாரணமான பௌதிக உலகத்தில் அடையக்கூடிய தாயார் கிடையாது, இவங்க வந்து பக்தி செய்யக்கூடிய தாயார்னு. ஸோ பக்குவமுள்ள மகனாக இருந்தா அவன் வந்து அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். குழந்தைகள் வந்து நல்ல பக்தர்களாக மாறி தன்னுடைய தாயை வந்து பொருட்படுத்தக்கூடிய பக்தனாக மாறக்கூடிய நேரத்தில் உண்மையிலே பாக்கியசாலி ஹரே கிருஷ்ணா, நம்ம வந்து பொறுப்புகள் வந்து விலகிக்கிடலாம். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்கணும். அந்த குழந்தைகளை வளர்க்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். டக்குன்னு வர முடியாது, அது வரைக்கும் நம்ம வந்துடும். அதை குறிக்கோளை வந்து வச்சுட்டு புரோபா பார்த்தீங்கன்னா பக்தி சிதாந்த ஸ்ரீ 1921 அவருக்கு கட்டளை எழுதார். புரோபாத 1969 அமெரிக்காவுக்கு போறார். ஸோ அது வரைக்கும் அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டார். அவர் ஈவன் பிரம்மச்சரியான பயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவன் வந்து பிரம்மச்சரி ஆறதுக்கு முன்னே அவன் 4 வருஷமா இதை மெடிடேட் பண்ணியிருப்பான். இது எப்படி ஆகணும் அப்படி எப்படி ஆகும் உடனே இட்ஸ் நாட் மென்ட் அப்படி நடந்திருக்காரு. 13-14 வயசுலேருந்தே அவன் நினைச்சிருப்பான், நம்ம பெண் சங்கத்தை மாட்டிக்கூடாது பகவான் கிட்ட பண்ண யோசிச்சுட்டே இருந்திருப்பான். கடைசியில் அவனுடைய சிரத்தையான முடிவுக்கு பகவான் எதோ நாள் ஓகே குறைஞ்ச ஒரு 4-3 வருஷமா அவன் பத்தியே சிந்திச்சுட்டு இருந்திருப்பான். இப்படி அதாவது அது பழைய பிரவியுடைய அவனுடைய ஜென்மாந்திரிய தொடர்பு இருக்கலாம், பழைய பிரவியில அவன் பிரம்மச்சரியா இருந்திருப்பான், பகவான் ஈஸியா அவனுக்கு சில வாய்ப்பு முறைகளையும் கொடுத்துருக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த காரணம் இல்லாம நடக்காது, தன்னை தயார்படுத்தணும், விருப்பத்தை வளர்க்கணும், அதுக்குரிய சூழ்நிலையும் வளர்க்கணும், ஓரளவுக்கு ஒரு நாசம் தர்மத்தையும் கடைபிடிக்கணும். முழுமையான ஒரு டக்கு நம்ம முடிவெடுக்க முடியாது. காரணம் வந்து நான் சொன்னவர் இந்த சிரவணம் கீர்த்தனை ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் எல்லா ஏற்பாடுகளையும் பகவான் ஏற்பாடு பண்ணுவார். அதனால கோபியருடைய கதை சொல்லப்படுது, கோபியர் காட்டில் போய் கிருஷ்ண கூட நடனமாடணுங்கும் போது எல்லா கோபியராலையும் காட்டுக்கு போக முடியல, கொஞ்சம் கோபியர் போயிட்டாங்க, கொஞ்சம் கோபியர் அம்மா படம் மாட்டாங்க. மட்டும் பிரம்மச்சரியர்களே பார்க்கலாம், சில பேர் பிரம்மச்சரி ஆகணும் அம்மா படம் மாட்டிக்கிடுவான், சில பேர் ஈஸியாக ஓடையாந்துடும். ஸோ எல்லாருக்கும் அந்த அந்தரங்க சக்தி அனுமதி கொடுக்கறதும் கிடையாது, அனைத்தான் அவங்க போயிருப்பான், யாராவது ஒருத்தரத்து பிடிச்சிக்கிடுவாங்க, சொந்தக்காரங்க வந்து பிடிச்சிக்கிடுவாங்க, எப்பா போறேன் எங்க போறேன் வீட்டுக்கு திரும்பி கூட்டு போயிடுவான், அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், சில பேருக்கு ஈஸியாக நடந்துடும். ஸோ கிருஷ்ணன் அந்த அந்தரங்க சக்தி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு, நம்மள அந்த அந்தரங்க சக்தி நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து நம்மளுடைய முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபடணும். நமக்கு கரெக்டாக பகவான் ஈஸி அதான் சொல்லிட்டு பகவான் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக நடக்கும், அது சந்தேகம் இல்லை. பகவான் பெர்மிஷன் கொடுக்க யாராலையும் நிறுத்த முடியாது, யாராலையும் நிற்பட முடியாது. பகவான் ஒரு பையனை வந்து இந்த மாதிரி தான் ஆகணும் அது ஒருத்தர் பகவான் உலகத்துக்கு எடுத்துட்டு போனால் யாராலையும் நிற்பட முடியாது. நீல நிறம் மட்டும் சொல்ல முடியாது, அதாவது அடிப்படையாக இங்கே உள்ள மாதிரி மனிதர்கள் உருவத்தில் தான் இருக்கிறாங்க, அது சந்தேகம் இல்லை. மனித உருவத்தில் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து அவருடைய உடல் நித்தியமான உடல், நித்தியமான அழகுடையவர்கள் கிருஷ்ணர் மாதிரி, நித்தியமான இளமையுடையவர்கள், அழகு நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அழகுள்ளவர்கள், அவருடைய உடலில் நித்தியமான ஞானம் உடையவர்கள், இந்த வயோதிகத்தாலேயோ இந்த காமத்தாலேயே குரோதத்தாலேயே பௌதிகுலத்தில் நம்ம பாதிக்கப்படக்கூடிய எந்த விதமான குணங்களையும் பாதிக்கப்படாதவர்கள். ஆனால் அதன் உடலுடைய நிறம் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி. வைகுண்டத்தை பொறுத்த மட்டுக்கு பகவான் 4 கை ரூபத்தில் இருக்கிறார் விஷ்ணுவாக. வைகுண்டத்துக்கு மோட்சம் அடைஞ்சு போனவர்கள் எல்லாருமே தாசி பாவனையில் உள்ளவர்கள் அனைவருமே வந்து விஷ்ணு மாதிரியே அதே போல உருவத்தில் ச ரூபம் அவரை சேன அவன் அவனை போலவே உருவமுடையவர்களாக வந்திருப்பாங்க. ஆனால் கிருஷ்ண லோகத்தில் உள்ளவங்க வந்து எல்லாருமே கிருஷ்ண மாதிரி நீல நிறம் உடையவர்கள் கிடையாது. நீங்கள் கோபர்களுடைய ஒவ்வொருடைய உருவங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப விதவிதமான அழகான உடல் நிறம் உடையவங்க, விதவிதமான முறையில் தன்னை அலங்கரிக்க தெரிஞ்சவங்க. உதாரணமாக சுதாமா பார்த்தீங்கன்னா அவன் தலப்பாவை கட்டக்கூடிய முறையை வேற, ரத்தக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரத்தன் பகவானுடைய மற்றொரு சகா அவன் தன்னை அலங்கரிக்கக்கூடிய முறையை வேற, பத்ரசேனா பத்ரசேனா அவன் உலகத்தோட உடலை வந்து அலங்கரிக்கக்கூடிய முறையை வந்து வேற. ஸோ கிருஷ்ணனுடைய நண்பர்கள் அந்த அளவுக்கு அழகானவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணமுடையவர்கள், ஒவ்வொரு விதமாக தன்னுடைய உடலை அலங்கரிக்கப்படக்கூடியவங்க. சில பேர் இருந்து உண்மையிலேயே வந்து தன்னுடைய உடலை வந்து முகத்தை வந்து அழகான வண்ணக்கலைகளால் அலங்கரிச்சுக்கிடுவாங்க, சில பேர் அழகான முறையில் தலப்பா கட்ட தெரிஞ்சவங்க, சில பேர் அந்த ஆமணிக்குன்னு சொல்லி ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை வச்சு விதவிதமாக விளையாட தெரிஞ்சவங்க. ஸோ ஆனந்தமான உலகம். அவர் கோபிகள் அனைவருமே கூட எல்லாரும் ஒரே மாதிரி வந்து எல்லாரும் அழகானவர்கள், நித்தியமான அழகுடையவர்கள், பகவானுக்கு மாதிரி பாணியில் பக்தி செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடல் கலர், உடலில் நிறம், அங்க அமைப்புகள், ஒவ்வொருத்தருடைய திறமையை வந்து பக்தி செய்யல விதவிதமானது. சித்திரலேகான அவங்க வந்து கிருஷ்ணக்கு ராதாரணி கடையில் அழகான காதல் கடிதம் எழுதக்கூடியவங்க, ரங்காதேவினா அவங்க இன்னொரு சேவை பண்ணக்கூடியவங்க, ரங்காதேவியுடைய இல்லம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட விதமான டெக்கரேஷன் இருக்கும். ஸோ பௌதிக உலகத்திலேயே இவ்வளவு விதவிதமான வர்ணங்கள், விதவிதமான கலவைகள், விதவிதமான ரசனைகள், விதவிதமான நடனங்கள், விதவிதமான மொழிகள் இருக்கும்போது அங்கே எல்லாமே ஆன்மீகுலத்திலிருந்து இம்போர்ட்டான விஷயம், இறக்குமதியான விஷயம். அந்த உண்மையான ஆன்மீகுலகத்தில் எத்தனை அளவுக்கு விதவிதமான விஷயங்கள் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து ஆனந்தம் புதிர் வர்தனம் பிரதிபதம் வைகுண்டத்தில் எல்லாரும் ஒரே நீல நிறம், கிருஷ்ண லோகத்தில் இருந்த விதவிதமான நிறங்கள், விதவிதமான முகங்கள் அழகாக, ஆனால் எல்லாமே இந்த மனித ரூபம் 4 ரூபம் கிடையாது. அந்த உலகத்துக்கு நம்ம போனோம்.